நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
துளசியின் மருத்துவ நலன்கள் மற்றும் அதனை உபயோகமாக பயன்படுத்தும் முறைகள் போன்றவற்றை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் சித்த வைத்தியர் டாக்டர் செல்வி மணி அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் செல்வி. நேயர்களே, இதில் தரப்படும் ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை. ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சினை அல்லது பின்னணியை பொறுத்து நீங்கள் தேவையான நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் டாக்டர் செல்வி மணி அவர்களே.
வணக்கம் செல்வி.
நாம் அன்றாடம் உண்ணும் உணவில் உள்ள பொருட்களில் உள்ள மருத்துவ குணங்கள் பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் எதை பற்றி பேசப்போகிறோம்?
மிக மூலிகை செடியான துளசியை பத்தி பார்க்க போறோம். துளசி வந்து நிறைய வகைகள் இருக்கு. அதுல ஹோலி பேசில்னு சொல்லப்படக்கூடிய, நம்ம வழக்கமா தமிழ் மக்கள் உபயோகிக்கக்கூடிய இந்த துளசியோட தாவரவியல் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒசிமம் சாண்டம், இல்லைன்னா இன்னொரு பெயர் ஒசிமம் சென்னோலி ஃபுளோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வைட்டமின் ஏ சத்துக்களும் சி சத்துக்களும் மிக பெரிய அளவுல இருக்கு.
தமிழ் மக்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாலானவர்கள் வீட்டில் அந்த காலத்தில் வீட்டிற்கு முன்னால் இந்த துளசி செடிகளை வளர்ப்பது வழமை. அதற்கான பிரத்யேக காரணங்கள் இருக்கா?
கண்டிப்பாக. ஏன் கேட்டீங்கன்னா தமிழ் மக்கள் மிகச்சிறந்த அறிவியல் ஆளர்கள். இவங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய நுண்ணறிவு இருந்திருந்தால் துளசி செடியை எதற்காக வீடு முன்னாடி வளர்த்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த செடி மட்டும்தான் ஒரு நாளைக்கு 20 நேரம் உயிர் காற்று என சொல்லப்படக்கூடிய இந்த ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. மற்ற தாவரங்கள் எல்லாம் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் அறிவியல் புத்தகத்துல, சூரிய ஒளி படும்போது தாவரங்கள் எல்லாம் தனக்கு தேவையான உணவு சமைச்சுக்கும், இந்த சமைக்கும் போது உயிர் காற்று வெளிவிடும், சூரியன் மறைந்த உடனே அது வந்து கார்பன் டை ஆக்சைடு என சொல்லப்படக்கூடிய நச்சு காற்று வெளியே விடும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதாவது பகல் நேரத்துல ஆக்சிஜனை வெளியில விடும், இரவு நேரத்துல கார்பன் டை ஆக்சைட வெளியில விடும் படிச்சிருப்போம். இந்த துளசி செடி மட்டும்தான் பகல் நேரம் மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களும் சேர்த்து, அதாவது தொடர்ந்து 20 மணி நேரம் உயிர் காற்றை வெளியில விடுகிறது. அதன் காரணமாக தான் நம்ம தமிழ் மக்கள் மிகச்சிறந்த ஒரு நுண்ணோக்கு பார்வையோட அதை வீடுகள் முன்னாடி வளர்த்து அதன் மூலமாக ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்க.
சரி, துளசியின் மருத்துவ குணங்கள் பற்றி சொல்லுங்கள்.
நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. அதுல ஒண்ணும் தான் நம்ம இப்ப பார்ப்போம், வாய் புண்கள், வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்களுக்கு மிக மிக முக்கியமான மருந்து இந்த துளசி செடி. துளசி செடி நீங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வீட்டுல வளர்க்கணும். அந்த செடியிலிருந்து 5 முதல் 10 இலைகளை எடுத்து கழுவிட்டு நீங்க வாயில மென்று சாப்பிடும்போது வாய் துர்நாற்றம் போகும். அப்புறம் இந்த வாய் புண்கள் இல்லை இருக்கு இல்லையா, ஆஸ்டஸ் அல்சர், ஓரல் அல்சர், மவுத் அல்சர்னு சொல்லி சொல்லுவாங்க பல பேர்கள்ல, இந்த வாய்ப்புண்களையும் இது சரி செய்யக்கூடியது. அடுத்தது சுரம் வந்துருச்சு, சளி காய்ச்சல் இருமல், என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா துளசி செடியை பறிச்சுக்கோங்க, அதை தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு 5 முதல் 10 நிமிடம் கொதிச்ச பிறகு அதுல மிளகு பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி கலந்து குடிக்கணும். இனிப்பு தேவைப்பட்டா சுத்தமான ஆர்கானிக் தேன், அந்த தேனை வந்து கலந்து குடிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது இந்த கோழையுடன் சேர்ந்து வரக்கூடிய இருமல், இந்த காய்ச்சல், இது எல்லாமே சரியாயிடும். இது மிகச்சிறந்த வீட்டு மருந்து. அடுத்தது ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள மூலிகை பொருள் என்ன செய்யும்னா, உயிர் காற்று உடலில் உறிஞ்சிக்கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். அதன் காரணமாக இது வந்து ரத்தத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டி இருக்கனால ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தக்கூடியது. அதாவது சர்க்கரை நோயாளிகள் அனைவரும் தினமும் துளசி செடியை, துளசி இலைகளை தாராளமாக சாப்பிடலாம். சிறுநீரக கற்களை நீக்கக்கூடிய மருந்துகளையும் இந்த சித்த மருந்துகளிலும் இந்த துளசி வந்து முக்கியமான உட்பொருளா இருக்கு. அடுத்தது கவுட்னு சொல்லப்படக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ். கவுட் ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த யூரிக் அமிலத்தின் அளவு ரத்தத்தில் அதிக அளவு இருக்கும்போது தான் உங்களுக்கு கவுட் வருது. இந்த யூரிக் அமிலத்தின் அளவை குறைக்கக்கூடிய தன்மை துளசி கொண்டு, அதனால கவுட் ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்க தினமும் துளசி சாப்பிடலாம். அடுத்தது இளநரை உள்ளவர்கள், இளநரை உள்ளவர்கள் துளசி இலையோட பொடி எடுங்க, அதோட நெல்லிக்காய் பொடியை சேர்த்துட்டு ரெண்டையும் சம அளவு எடுத்து சேர்த்துட்டு தண்ணீர்ல கலந்து பேஸ்ட் மாதிரி மாத்திட்டு தலையில தடவி 2 முதல் 3 மணி நேரம் கழித்து கழுவிட்டீங்கன்னா இந்த இளநரை இனி வராது, முடியும் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா வளர ஆரம்பிக்கும்.
துளசியை உட்கொள்வதனால் பெண்களுக்கு பிரத்யேகமாக நன்மைகள் எதுவும் இருக்கிறதா?
பெண்களுக்கு மிக உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து துளசியில இருக்கு. என்னன்னா, துளசிய கஷாயமாக்கி தினமும் குடிக்கும் பொழுது அது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை குறைக்க செய்யும். அதனால தினமும் துளசி கஷாயம் குடிங்க. இது இரண்டு வகையான உபயோகத்தை கொடுக்கும். சர்க்கரை நோய் வராமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், அதே நேரத்தில் உடல் எடையையும் குறைக்கக்கூடியது. மார்பக புற்றுநோய் ஆராய்ச்சியில துளசியும் துளசி விதையும் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ புகையில சாப்பிட்டதுனால வாய்ப்புற்று வந்து இருப்பாங்க இல்லையா, பர்டிகுலரா இந்த வாய்ப்புற்று உள்ளவர்கள் துளசியிலேயே நின்று சாப்பிடும்போது இது புற்றை வளரக்கூடிய இந்த கட்டிகளுக்கு வந்து ரத்த ஓட்டம் இருந்தாதான் அந்த புற்றுநோய் கட்டிகள் வந்து வேகமாக வளரும். இது இந்த துளசி வந்து என்ன செய்யும்னா, இந்த கட்டிகளுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா, அந்த நாளங்களினுடைய ரத்த ஓட்டத்தையே தடை செஞ்சிடும். அதன் காரணமாக புற்று பெரிதளவில் வளராமலும் தடுக்கும். அது புற்றுநோயை நீக்குவதற்காகவும் உபயோகப்படுத்துகிறது இந்த துளசி. துளசியோட சேர்த்து சித்த மருத்துல நாங்க வந்து இஞ்சி பிரண்டை இந்த மாதிரி மூலிகை எல்லாம் சேர்த்து கஷாயமாக்கி தினமும் குடிக்க கொடுக்கும்பொழுது ஆரம்ப கட்ட புற்றுநோயாளிகள் பரிபூர்ணமாக குணமாகிறார்கள்.
துளசியை உடலுக்குள் எடுத்துக்கொள்வதால் மட்டும் நன்மையா அல்லது உடலுக்கு வெளியேயும் பூசலாமா?
தோலுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது தோல் நோய்களை தீர்க்கக்கூடியது, சருமத்தை பளபளப்பாகவும் ஆக்கும். உள்ளுக்கும் சாப்பிடலாம். இப்போ அடிபட்டு புண்ணாயிடுச்சு அப்படின்னா, புண் இருக்கிற இடத்துல இந்த இலைய கசக்கி அந்த சார் எடுத்து தடவுனீங்கன்னா புண்கள் ரொம்ப சீக்கிரமா ஆறிடும். கிருமிகள் வளராது, சீல் பிடிக்காது, அந்த கிருமிகள் வளராமல் மிக சீக்கிரமாக ஆறிடும். இதுக்கான காரணம் என்னன்னா, இதுல லினோலிக் ஆசிட் அமிலம் என சொல்லப்படக்கூடிய இந்த அமிலம் இருக்கு. இந்த அமிலம் தான் புண்களை ஆற்றுவது மட்டுமில்லாமல் தோல் நோய்களை வராமலும் தடுக்கக்கூடியது. இது வெளிப்புறமாக பூசும்போது துளசி செடியை நம்ம உள்ளுக்கும் சாப்பிடலாம், அந்த இலையோடைய சாரை எடுத்து வெளியிலையும் தடவலாம். இந்த சார் எடுத்து விஷப்பூச்சி கடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருக்கு, அது விஷப்பூச்சியா சாதா பூச்சியா நமக்கு தெரியாது, உடனேயே அந்த இடத்தில் துளசி சாறை எடுத்து வைத்தீங்கன்னா அந்த நஞ்சு முறிந்துவிடும். சித்த மருத்துவர்கள் அந்த காலத்துல யாராவது விஷப்பூச்சி கடின்னு வந்தா முதல்ல வந்து துளசி சாரை தான் அந்த இடத்துல தடவுவாங்க. அதுக்கு பிறகு புண்ணு இருந்தா மஞ்சளும் சேர்த்து தடவுவாங்க. அடுத்து பெண்கள் ஆண்கள் யாரா இருந்தாலும் சரி, முகப்பரு அதிகமா இருக்குன்னா நீங்க துளசி இலை எடுத்துக்கோங்க. ஒரு 10 துளசி இலை, அதனுடைய சிறிது மஞ்சள், அடுத்தது வேப்பிள்ளை, இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா அரைச்சுக்கோங்க பேஸ்ட் மாதிரி. இந்த பேஸ்ட்டை முகப்பரு உள்ள இடத்துல தடவிட்டே வந்தீங்கன்னா இந்த முகப்பருக்கள் நீங்கும்.
மிக்க நன்றி டாக்டர். பிரிதொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு தலைப்பின் கீழ் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.